நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத ஆராய்ச்சியின் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு வருகிறீர்கள் அல்லவா? இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது தயவாக ஜெபியுங்கள்.
ஈசூ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று முதல் மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தை தியானிக்கப் போகிறோம். நாம் மீகா தீர்க்க தரிசியை குறித்தும் அவருடைய செய்தியை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. மீகா என்பதற்கு யெகோவாவை போன்றவர் யார் என்ற அர்த்தமாகும். அதேபோல மிகாவேல் என்ற பிரதான தூதனுடைய பெயரும் இதிலிருந்துதான் தோன்றியதாகும். இதற்கு தேவனை போன்றவர் யார் என்ற அர்த்தமாகும். வேதத்திலே அநேக மீகா குறிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் இந்த மீகா மொரேசா ஊரான் என்று மீகா 1:1 நாம் பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து தென்மேற்காக 20 மைல் தொலைவிலே இருக்கிற மோர்ஷேத் காத் என்ற இடத்தில் வசித்தவர். இது லாகீசுக்கு அருகில் உள்ளது. இவரை வேதத்தில் உள்ள மற்ற மீகா என்னும் பெயருள்ள மக்களோடு கூட நாம் குழப்பக்கூடாது. இவர் யோதாம், ஆகாஸ், எசேக்கியா எனும் யூதா ராஜாக்களுடைய ஆட்சி காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார். மீகா 1:1 இதை பார்க்கிறோம். இவருடைய தீர்க்க தரிசனம் சமாரியா மற்றும் எருசலேமை பற்றியதாக இருக்கிறது. சமாரியா வட இஸ்ரேல் தேசத்தின் தலைநகராகவும் எருசலேம் தென் இஸ்ரேவேலாகிய யூதாவின் தலைநகரமாகவும் விளங்கிற்று. இவர் யூதாவிலிருந்து வந்தவராக இருந்தாலும் இவருடைய அதிகமான தீர்க்க தரிசனங்கள் வட இஸ்ரேல் தேசத்தை பற்றியதாகவே இருந்தது. வட இஸ்ரேல் தேசம் அசீரியர்களால் தாக்கப்பட்ட போது இவர் அந்த தேசத்தின் குடிகளோடு பேசினார். தென் தேசமாகிய யூதாவும் அப்பொழுது தாக்கப்பட்டது. இருந்தபோதிலும் வட இஸ்ரேல் தேசமே அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றது. மீகாவின் காலத்திலே வாழ்ந்த மற்ற தீர்க்கதரிசிகள் ஏசாயா, ஓசியா மற்றும் ஆமோஸ் போன்றவர்கள். இவர் ஏசாயாவின் நண்பராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மீகா புத்தகம் ஏசாயா புத்தகத்தின் சுருக்கம் என்று சிலர் சொல்வார்கள். ஏனென்றால் இரண்டு புத்தகங்களுக்கும் இடையே அநேக ஒற்றுமைகள் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாக இருக்கின்றன. சிறிய தீர்க்கதரிசிகளிலே மீகாவை அநேகர் விரும்புவார்கள். இந்த புத்தகம் பல விதங்களிலே சிறந்ததாய் விளங்குகிறது. நீங்கள் அழகு மொழி நடையை, கவிதை நடையை, இலக்கியத்தை விரும்புவீர்கள் என்றால் மீகா புத்தகத்தை விரும்புவீர்கள், பாராட்டுவீர்கள். இந்த புத்தகத்தின் எழுத்து நடை மிகவும் தனிப்பட்டதாக, காரசாரமானதாக இருக்கிறது. மீகா மிகவும் உரைப்பானவர். இளகிய மனதுடையவர் மட்டுமல்ல, மற்றவர்களை தொடும் அளவிற்கு பேசுகிறவர். அவர் நடைமுறையானவர், மேலும் நல்ல செய்தி தொடர்பாளர். இந்த சிறிய வெளியீடு தேவனுடைய முடிவில்லா இரக்கத்தையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் இணைத்து மிகவும் நேர்த்தியான அழகோடு கூறுவது இதன் சிறப்பு. இந்த மீகா புத்தகத்தின் அநேக பகுதிகள் ஒரு சாதாரண கிறிஸ்தவனுக்கும் தெரிந்ததே, ஆனால் அது மீகா புத்தகத்திலேதான் இருக்கிறது என்பதை அவர்களிலே அநேகர் அறிகிறதில்லை. வரப்போகும் நியாய தீர்ப்பாகிய மந்தாரத்தின் நடுவே இஸ்ரவேலின் மீட்பாகிய மகிமையை மீகா தெளிவாக காண்கிறார். இது இந்த புத்தகத்தை சிறப்பான ஒன்றாக மாற்றுகிறது. மீகா இஸ்ரவேலின் நகரங்கள் மீதும் யூதாவின் எருசலேமின் மீதும் வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து உரைக்கிறார். இந்த பகுதிகளே தேசத்தின் மக்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்பை உண்டாக்குகிறதாக இருந்தது. இந்த நகர பிரச்சினைகள் இன்றைய நாட்களிலே காணப்படுகின்ற பிரச்சினைகளைப் போலவே காணப்படுகின்றன. மீகா அங்கே காணப்பட்ட வன்முறை, ஊழல், கொள்ளை, பொருளாசை, ஆவிக்குரிய வீழ்ச்சி, அளவுக்கு அதிகமான வேசித்தனம் போன்றவற்றை கண்டித்து உணர்த்துகிறார். இவரை ஒரு நகர தீர்க்கதரிசி என்று அழைக்கலாம். மீகா புத்தகத்தின் மைய கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக மீகா தீர்க்கதரிசி நியாய தீர்ப்பின் தீர்க்கதரிசி என்றே கருதப்படுகிறார். முதல் மூன்று அதிகாரங்கள் நியாய தீர்ப்பை குறித்து அதிகமாக வலியுறுத்தி கூறுவதிலிருந்து இது உண்மையாக காணப்படுகிறது. முதல் மூன்று அதிகாரங்களும் கண்டனமாக காணப்பட்ட போதிலும் கடைசி நான்கு அதிகாரங்களும் ஆறுதல் அளிக்கிறதாய் காணப்படுகிறது. இவருடைய சிறந்த ஒரு கேள்வி வேதத்தின் இனிமையான பகுதிகளிலே ஒன்றாக விளங்குகிறது. உமக்கு ஒப்பானவர் யார்? அதாவது தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்ற கேள்வி. மீகா இதன் மூலமாக மைய கருத்தை வலியுறுத்தி கூறுகிறதை இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். முதல் மூன்று அதிகாரங்களிலே அறிவிப்பதிலே சாண்டாயிருப்பதிலே தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்றும், நான்கு மற்றும் ஐந்தாம் அதிகாரங்களிலே தீர்க்க தரிசனம் உரைப்பதிலே ஆறுதல் அளிப்பதிலே தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்றும், ஆறாம் அதிகாரத்திலே பரிந்து பேசுவதில் தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்றும், இறுதியாக ஏழாம் அதிகாரத்திலே மன்னிப்பதில் தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்றும் மீகா சொல்கிறார். இதுவே மீகா புத்தகத்தை சிறந்த ஒரு சிறிய புத்தகமாக மாற்றுகிறது. இந்த புத்தகத்தின் மைய கருத்து தேவனுடைய நியாய தீர்ப்பும் மீட்புமாகும். இந்த இரண்டும் இணைந்தே வருகிறது. இந்த புத்தகத்தின் திறவுகோல் வசனம் மீகா ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனமாகும். கவனியுங்கள், வாசிக்கிறேன். மீகா 7:18, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் எந்தெண்டைக்கும் கோபம் வையார். தேவன் பாவத்தை வெறுக்கிறார், உண்மைதான். ஆனால் பாவியின் ஆத்மாவை நேசிக்கிறார். அவர்களை ரட்சிக்க தேவன் விரும்புகிறார். நியாய தீர்ப்பு அவருக்கு அந்நிய காரியமாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. இது அவருக்கு அந்நிய காரியம். ஆம், ஏனென்றால் அவர் நியாய தீர்ப்பு செய்ய விரும்புகிறதில்லை. இருந்த போதிலும் அவர் பரிசுத்த தேவனாக இருந்து பாவத்தை வெறுக்கிறபடியினால் அவர் தனக்கு எதிரான எந்த ஒரு கலகத்தையும் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியவராயிருக்கிறார். அதை தவிர வேறொன்றையும் அவரால் செய்ய இயலாது. ஆனாலும் அவர் இப்பொழுதும் பாவிகளின் ஆத்துமாக்களை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். அவர் அவர்களை ரட்சிக்கத்தான் விரும்புகிறார். அவர்கள் தேவனிடத்திலே விசுவாசத்தோடு வந்தால் தேவன் அவர்களையும் ரட்சிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான நண்பரே, நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்திலே விழுந்து உழந்து போயிருந்தாலும் உண்மையாகவே அவரிடத்திலே திரும்பி வருவீர்கள் என்றால் அவர் உங்களை மீட்டு எடுக்க, உங்கள் பாவத்தை மன்னிக்க, உங்களை புது சிருஷ்டியாக்க காத்துக்கொண்டே இருக்கிறார். இந்த சிறிய புத்தகத்தை நாம் ஆர்வம் தரக்கூடிய வகையிலே பிரிக்க முடியும். மீகா மூன்று செய்திகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் கேளுங்கள் என்று ஆரம்பமாகிறதை பார்க்கலாம். மீகா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இதை பார்க்கிறோம். அடுத்ததாக மூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனத்திலேயும், பின்னர் மூன்றாவதாக ஆறாவது அதிகாரம் முதலாம் வசனத்திலேயும் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். முதலாவது செய்தி எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்படுகிறது. இரண்டாவது செய்தி இஸ்ரவேல் வம்சத்து தலைவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது செய்தி இஸ்ரவேலை தனிப்பட்ட முறையிலே மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்படி வேண்டிக் கொள்வதாய் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியும் மீகாவின் வார்த்தைகளை எடுத்துக் கூறுவது அந்த நாட்களிலே மீகாவிற்கு இருந்த முக்கிய இடத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எரேமியா 26 அதிகாரம் 18 வசனத்தை பாருங்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல் வழியாக உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப் போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய்ப் போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். ஒருவேளை மக்கள் மீகாவிற்கு செவி சாய்த்த அளவிற்கு கூட எரேமியாவிற்கு செவி சாய்க்காமல் போயிருக்கலாம். மீகா எருசலேமிற்கு என்ன நடக்கும் என்று தீர்க்க தரிசனமாக கூறினாரோ அது அப்படியே நடந்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறவராயிருக்கிறார். அன்று மட்டுமல்ல, இன்றும் அவர் மாறாதவராயிருப்பதனாலே அவர் அப்படியே செய்கிறார். நாம் வேதத்தின் ஒரு புத்தகத்தை ஒரு சிறு தலைப்புகளின் கீழ் பிரித்து படிப்பதற்கு நாம் முதலாவது அந்த புத்தகத்தின் செய்தியின் கருத்தை நன்காக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகம் எதை பற்றி சொல்கிறது? இந்த புத்தகத்தின் ஆசிரியர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்? இந்த புத்தகத்தின் முக்கிய கருத்து என்ன? இவற்றிற்கு பதிலை நாம் பெற முதலாவது அந்த புத்தகத்தை நிகழ்ச்சிகளின் சாரமிட்டு பிரித்துக் கொள்ள வேண்டும். நாம் மீகா புத்தகத்திலே பெறுகின்ற செய்தி என்னவென்றால், அறிவிப்பதிலே, தீர்க்க தரிசனம் சொல்வதிலே, பரிந்து பேசுவதில், மன்னிப்பதில் உமக்கு ஒப்பான தேவன் யார் என்பதே. இவ்வாறு மீகா புத்தகத்தை நாம் பிரிக்க முடியும். இப்பொழுது நாம் மீகா முதலாம் அதிகாரத்திலே முதல் இரண்டு வசனங்களையும் சிந்திப்பதற்கு கடந்து செல்வோம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த புத்தகத்தின் முதல் மூன்று அதிகாரங்களும் கண்டன செய்தியாக வருகிறது. இந்த சிறிய புத்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் சில சிறந்த வாக்கியங்களை நாம் பார்க்கலாம். சில வேளைகளிலே இது ஒரே வசனமாக கூட இருக்கக்கூடும். இன்னும் சில வேளைகளிலே அது பல வசனங்களாக காணப்படுகிறது. முதலாம் அதிகாரத்திலே பல வசனங்களிலே இதை நாம் பார்க்க முடியும். முதலாவது மீகா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் முரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. மீண்டும் சொல்கிறேன், வட இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகராக சமாரியா விளங்கிற்று. இந்த நகரம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய உம்ரியினால் கட்டப்பட்டது. இது விக்கிரகாராதனையின் இருப்பிடமாக காணப்பட்டது. இது ஆகாப், ஏசபேல் என்பவர்களால் அவகீர்த்தி பெற்றதாய் மாறிவிட்டது. காரணம், இவர்கள் அங்கேயொரு பாகால் கோவிலை கட்டினார்கள். அந்த நகரம் ஒரு சிறந்த இருப்பிடத்திலே நின்று கொண்டிருந்தது. ஆனால் அது இன்று அழிந்து போய் கிடக்கிறது. இந்த பாழாய் கிடைக்கும் அழிவுகள் சமாரியாவை பற்றிய மீகாவின் தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறிவிட்டன என்று சாட்சியாக மௌனமாக பகிர்ந்து கொண்டே இருக்கின்றன. முரேசா ஊரனாகிய மீகாவுக்கு உண்டானதும் என்று வாசிக்கிறோம். அதாவது இவருடைய சொந்த ஊர் முரேசா. இது எருசலேமிற்கு தென்மேற்கில் இருக்கிறது. இவர் யூதாவிலே இருந்தபோதும் அவர் இரண்டு ராஜ்யங்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இவருடைய முக்கிய செய்தி வட இஸ்ரவேல் தேசத்திற்கு நேராய் சென்றது. இது ஒரு ஆச்சரியமான காரியமாகும். இவருடைய காலத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி தென் ராஜ்யமாகிய யூதாவில் வாழ்ந்து வந்தார். இவர் இந்த யூதாவிற்கு தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். மீகா ஒரு இளைஞனாக அந்த காலகட்டத்திலே காணப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே ஏசாயா தென் இஸ்ரவேல் தேசத்தை கவனித்துக் கொள்வார் என்று இவர் கருதியிருக்கலாம். தேவன் இவரை வட இஸ்ரவேல் தேசத்திற்கு நேராக போகும்படி அழைப்பதை அவர் உணர்ந்து செயல்பட்டிருந்தார். நீங்கள் ஒருபொழுதும் மீகாவை தவறாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் யாரிடத்திலே பேசுகிறார் என்பதை மிகவும் தெளிவுபட கூறுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மீகா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம். சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதிலுள்ளவைகளே செவி கொடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருப்பார். இங்கே எப்படி ஆரம்பிக்கிறார்? சகல ஜனங்களே கேளுங்கள். இது எல்லா மக்களையும் குறிக்கிறது. அதாவது உலகத்தின் எந்த பகுதியிலே இருக்கிறவர்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இது பொருத்தமானதாக இருக்கிறது. மீகா நமக்கு தேவ செய்தியை உடையவராயிருக்கிறார். எல்லா தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளும் அன்று குறிப்பிட்ட கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கொடுக்கப்பட்டது. அந்த காலங்கள், நிகழ்ச்சிகள், சூழ்நிலைகள் கடந்து போனாலும் அவருடைய செய்தி இன்று வரை நமக்கும் பொருந்துகிறதாகவே இருக்கின்றன. மீகாவின் செய்தியும் அப்படிப்பட்டதுதான். இதில் சில கொள்கைகளும் அடங்கியிருக்கின்றன. மீகா மனித ஆளுகையை பற்றிய தத்துவத்தை கொடுக்கிறார். ஆளுகையிலே எது உண்மையான அதிகாரம், எது பொய்யான அதிகாரம் என்பதை குறித்து மீகா தெளிவாக சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான ஆட்சிகளை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி ஒரு நாளிலே பூமியிலே வரப்போகிறது. அப்பொழுது அவர் ஒரு வல்லாட்சியை நடத்தப் போகிறார். இது சரியான, நீதியான ஒரு ஆட்சியாக இருக்கும். மனித ஆளுகைகளிலே மனிதனுடைய ஒழுக்கமே மிகவும் முக்கியம் என்று மீகா வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, மீகா மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை சற்றே கவனியுங்கள், வாசிக்கிறேன். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு கள்ள தீர்க்கதரிசிகள், பொய்யான பக்தி, கள்ள தலைவர்கள் இருக்கிறதாக மீகா சத்தியத்தை எடுத்து உரைக்கிறார். பூமியே அதிலுள்ளவைகளே செவி கொடுங்கள். அதாவது இவர் பூமியில் உள்ள எல்லாருக்கும் செய்தி அளிக்கிறார் என்பதை தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே வாழ்கிறபடியினால் நம்மையும் சேர்த்துத்தான் செவி கொடுக்கும்படியாக சொல்கிறார். நாமும் செவி கொடுத்து கேட்போமா? கவனியுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருப்பார். மீகா இப்பொழுது தான் சொல்ல போகிற காரியத்திற்கு தேவனே சாட்சி என்று சொல்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை வேதத்தின் மூலமாக நம்மை நோக்கி வருகிறது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையானதாயிருக்கிறது. அதற்கு கர்த்தரே சாட்சியாயிருக்கிறார். அதை நம்முடைய உள்ளத்திலே வைத்து நாம் அவருடைய பாதையிலே நடக்க அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. யாருக்கோ என்றோ ஒரு நாளிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கொடுத்த வாக்கியம்தானே என்று நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போமா? தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே என்று இங்கே சொல்கிறார். ஆம், தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருந்தார். இப்பொழுது பரலோகத்திலே இருக்கிறார். இந்த தேவன் நியாயம் தீர்க்க வருவார் என்று மீகா சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, இங்கே கேளுங்கள், செவி கொடுங்கள் என்று மீகா அழைக்கிறதை பார்க்கிறோம். அவர் தம்முடைய செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய செய்திக்கு செவி சாய்க்க வேண்டியது அவசியம். செவி சாய்ப்பது என்பது காதுகளினாலே கேட்கிறதை மட்டுமல்ல, நாம் கேட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதையும் சேர்த்துதான் சொல்கிறது. வேதவசனம் வாசிக்கப்படும் பொழுது என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று உபாகமம் 31 அதிகாரம் 11-12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் தயவு கூர்ந்து திருப்பி பாருங்கள். உபாகமம் 31 அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும் என்று பார்க்கிறோம். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அதை கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கற்றுக்கொள்வதை குறித்து இயேசு மிக அழகாக மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரம் 29 வசனத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்கிறார். நாம் ஒவ்வொரு வேத பகுதியையும் வாசிக்கும் பொழுது ஜபத்தோடே இயேசுவிடம் கற்றுத்தரும்படி கேட்க வேண்டும். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் என்ற ஜபத்தோடே வேதத்தை நாம் வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அடுத்ததாக அந்த வேத வசனத்தையும் அர்த்தத்தையும் குறித்து நமக்கு ஒரு நடுக்கம் வேண்டும். இது தேவனுடைய வார்த்தை, இது இப்படியாக சொல்கிறது என்று ஒரு பயம் அவசியம். ஒரு சட்டத்தின் வார்த்தைகளுக்கு நாம் எவ்வளவு மதிப்பு அளிக்கிறோமோ, எவ்வளவு பயப்படுகிறோமோ, அதற்கும் மேலான ஒரு பயம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம் இருதயத்திலே இருக்க வேண்டும். ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனம் என்ன சொல்கிறது? ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் வேத வசனத்தை ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் நமக்கு ஒரு பயபக்தியுடன் கூடிய செவி சாய்த்தல் அவசியம். மூன்றாவதாக, நாம் அந்த வசனத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். கட்டளைகளை கை கொள்ள நமக்கு கவனம் அவசியம். இவைகளெல்லாம் செய்யும் பொழுது நாம் வேத வசனத்தின் ஆசீர்வாதங்களை அப்படியே பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களிலே வாசம் பண்ணுவார். நீங்கள் ஜபத்தில் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். மீகா அந்த ஜனங்களை இவ்வாறு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு செவி கொடுக்கும்படியாக அழைத்தார். தான் சொல்லப்போகும் செய்தியை கேட்டு மக்கள் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீங்களும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதின்படி செய்ய கவனமாயிருப்பீர்களா?
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-12-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5.